அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பாவம் பெருகி வரும் இக்காலங்களில் பிசாசை எதிர்க்கும் பட்டயமாகிய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
ராஜா என்னை யாரும் நேசா, ஏசு ராஜா என்னை EWR-இன் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாட்களிலே நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று யோவான் 10 அதிகாரம் 11 வசனம் முதல் 42 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். யோவான் 10:11 முதல் 13 வரை பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். எப்படி இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்திலே வாசலாகவும் மேய்ப்பனாகவும் இருக்க முடியும்? உண்மையை சொல்லப்போனால் ஆட்டு மந்தை அடைக்கப்பட்டிருக்கும் தொழுவங்களிலே கீழ் முனையிலே தொங்கும் எந்த கதவுகளும் இல்லை, அங்கே பூட்டும் இல்லை. காவல் செய்கிறவன் அதன் வாசலிலே குறுக்கே படுத்திருப்பான், அவனே வாசலாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வாசல் மட்டுமல்ல, அவரே நல்ல மேய்ப்பனாயும் இருக்கிறார். வாசல் அண்டையிலேயே அவர் இருந்து பாதுகாக்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ளே திறக்கும் வாசலாகவும் இயேசு இருக்கிறார். தனக்கு சொந்தமானவர்களை அவர் பாதுகாக்கிறார். அவரே நல்ல மேய்ப்பராயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார். எப்படி தேவ ஆட்டுக்குட்டியாகவும் நல்ல மேய்ப்பராகவும் ஒரே சமயம் இருக்க முடியும்? இது ஒன்றோடொன்று குழம்பிய ஒரு உதாரணத்தைப் போல தெரியலாம். ஆனால் இது வேத புத்தகத்திலே உள்ள ஒரு மகிமையான சத்தியமாகும். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாயிருக்கிறார். ஆடுகளாயிருக்கிற நம்மோடு கூட அவர் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக நம் மத்தியிலே வந்தார். அவர் மெய்ப்பனாயும் இருக்கிறார். தேவனுடைய ஆட்டுக்குட்டியானது இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை முக்கியத்துவப்படுத்துகிறது. அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்வது கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்கக்கூடியவர், ரட்சிக்க தகுதி உள்ளவர். வேறு எந்த ஒரு மனிதனும் அதை செய்ய முடியாது. அவர் தேவனாயும் இருக்கிறார். திருச்சபை என்னும் தமது ஆட்டு மந்தையோடு கூட மூன்று விதமான உறவுகளை உடையவராய் இயேசு இருக்கிறார். முதலாவதாக அவர் நல்ல மேய்ப்பன். இதை குறித்து யோவான் 10:11 சொல்லியிருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது எபிரேயர் 13:20 வசனத்திலே நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் பெரிய மெய்ப்பராக சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இன்று அவர் பெரிய மெய்ப்பராயிருக்கிறார். சங்கீதம் 23 இந்த மெய்ப்பரை குறித்துதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஆனால் இது அவரை குறித்த முழுமையான காரியத்தையும் நமக்கு காண்பிக்கிறதில்லை. அவர் பிரதான மெய்ப்பராயும் இருக்கிறார். இது எதிர்காலத்தை குறித்து பேசுகிறது. அப்போஸ்தலனாய் பேதுரு தனது முதலாவது நிருபத்தில் எழுதும்பொழுது 1 பேதுரு 5:4 அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்கிறார். கூலிக்காக ஆடுகளை மேய்க்க வருகிறவர்கள் ஆட்டை குறித்து அத்தனையாய் அக்கறைப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள். உலகத்தின் பல பகுதிகளிலே ஆரம்பிக்கப்பட்ட சமயங்களின் தலைவர்கள் தங்களுக்கு பின்னாலே வந்தவர்களுக்காக குறைவாகவே செய்திருக்கிறார்கள். ஆனால் இக்காலத்திலே சமயம் என்ற பெயரிலே தலைவர்களாய் இருக்கிறவர்கள் தங்களுக்காக அதிகமான செல்வத்தை சேர்த்திருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் எதிர்மாறாக நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். தனக்கு சொந்தமான ஆடுகளை அவர் பாதுகாப்பதை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். யோவான் 10:14-15 வசனங்கள். நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இங்கே ஒரு அருமையான உறவு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவருடைய ஆடுகளை குறித்து தெரியும், அவருடைய ஆடுகளுக்கு அவரை தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:10 வசனத்தில் சொல்லும்பொழுது நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் என்று குறிப்பிடுகிறார். அவரை அறிவது என்பது அவரை நேசிப்பதை குறிக்கிறது. இது தொடர்பாக இசைக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் இசைக்கியேல் 34 மெய்ப்பர்களை குறித்து அவர் சொல்லும் செய்தியை நாம் படிக்க வேண்டும். இதோடு 3வது முறையாக தன் ஆடுகள் தன்னை அறியும் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வது எல்லாவற்றையும் விட மிக உன்னதமானது. மற்ற எல்லாம் 2வது இடத்துக்குத்தான் செல்லும். எனவேதான் முக்கியமற்ற காரியங்களை குறித்து நாம் வாதாடுகிறதில்லை. சமயத்தை குறித்தும் சமயத்தின் சின்ன சின்ன விவரங்களை குறித்தும் வாக்குவாதம் செய்வதை நாம் நிறுத்த வேண்டும். முக்கியமான காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களா? உங்களுக்கு அந்த மேய்ப்பர் தெரியுமா? அந்த மேய்ப்பருக்கு இணையாக வேறு ஒருவருமே கிடையாது. தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு கரடியின் வாயிலிருந்தும் ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்தும் ஆடுகளை மீட்க போராடினார். ஜீவனை பணையம் வைத்து போராடினார். ஆனால் தாவீதின் குமாரன் தனது ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆம் அருமையானுள்ளே, தொழுவத்திலே இல்லாத அநேக ஆடுகள் உண்டு. தொழுவத்தில் உள்ளவைகள் என்பது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறது போல மற்றவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். அதாவது யூதர்களும் மற்ற வம்சவழியினரும் பணக்காரரும் ஏழைகளும் அடிமைகளும் சுயாதீனமானவர்களும் ஆண்களும் பெண்களும் கருப்பு நிறமாயிருப்பவர்களும் வெள்ளை நிறமாயிருப்பவர்களும் எல்லா தேசங்களில் உள்ள மக்களும் ஒரே மந்தையாயிருப்பார்கள். யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்றார். இது எல்லாமே பிதாவினுடைய சித்தம் என்கிறார். நமக்காக மரித்ததினாலே பிதா அவர் மேலே அன்பாயிருக்கிறார் என்றும் கூறுகிறார். அவர் நமக்காக மரித்ததினாலே நாமும் அவரை நேசிக்க வேண்டும். அவர் தம்முடைய ஆத்மாவை நமக்காக மரணத்திலே ஊற்றினார். அந்த இருளான 3 மணி நேரங்கள் பிதாவாய தேவன் உலகத்தாரின் பாவங்களை அவர் மேலே வைத்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் நரகத்திற்கு சென்று வந்தார் என்று சொல்லலாம். ஆம், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து விரும்பி தானாக தனது ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவரை அவர்கள் விசாரிக்கும் பொழுதும் சூழ்நிலை முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். தான் மரிக்கும் நேரத்தை கூட அவரேதான் தீர்மானித்திருக்கிறார். அது பண்டிகை நாளிலே நடைபெறக்கூடாது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர் அடிக்கப்பட்டது பண்டிகை நாளிலேதான். அவர் சிலுவைக்கு சென்ற பொழுதுதான் மிக அதிகமாக ராஜாதி ராஜாவாயிருந்தார். சுவிசேஷ பகுதியை கவனமாக நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ரோம அரசாங்கம் தண்டனைக்குரியது, இஸ்ரவேல் தேசம் தண்டனைக்குரியது, ஏன் நானும் நீங்களுமே தண்டனைக்குரியவர்கள். அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உலகத்தின் பாவத்திற்காக தானாகவே அவர் மரித்தார். நாம் செய்ய வேண்டியது என்ன? எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு மனிதனும் அவருடைய ஜீவனை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவரே அதை வைக்கவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரமுடையவர் என்கிறார். யோவான் 10:19-21 பாருங்கள். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். இது இயேசு பிறவி குருடருடைய கண்களை திறந்தார் என்ற உண்மையை குறிக்கிறது. இவர் செய்கிற காரியங்களை பிசாசு செய்ய முடியாது என்பதை தெளிவாய் சொல்கிறார்கள். அங்கே ஒரு பிரிவினையை நாம் பார்க்கிறோம். ஏன் சிலர் அவருடைய மந்தையின் ஆடுகளாயிருக்கிறார்கள், சிலர் அப்படி இல்லை. அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும், மற்றவை கேட்காது. இன்றைக்கும் சிலர் அவர் சாதாரண மனிதன் என்கிறார்கள், சிலர் உலகத்தின் இரட்சகர் என்கிறார்கள். ஒன்று, அவர் பிசாசு பிடித்தவராயிருக்க வேண்டும், அல்லது அவர் தேவனுடைய குமாரனாயிருக்க வேண்டும். அத்தேனை பட்டணத்திலே பரிசுத்த பவுல் பேசினார், சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. இப்பொழுதும் வானொலி நிகழ்ச்சிகளை ஏராளமான பேர் கேட்டாலும் சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை. யோவான் 10:22 பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமுமாயிருந்தது. அக்டோபர் மாதத்தின் இறுதி பகுதியிலே கூடார பண்டிகை இடம்பெற்றது. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை டிசம்பர் மாதத்தின் இறுதி பகுதியிலே இடம்பெற்றது. இவை இரண்டிற்கும் 2 மாத இடைவெளி உண்டு. இந்த காலத்திலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடப்பட்டதின் நோக்கம், சிரியா நாட்டைச் சேர்ந்த ஆன்டியாக்கஸ் எபிபானஸ் என்பவனுடைய கரத்திலிருந்து யூதாஸ் மக்கவேயர் தேவாலயத்தை விடுதலை செய்ததின் நினைவாக அது கொண்டாடப்பட்டது. ஆன்டியாக்கஸ் எபிபனஸ் கிறிஸ்துவுக்கு முன் 167 ஆண்டிலே தேவாலயத்தை மாசுபடுத்திவிட்டான். அவனுடைய கரத்திலிருந்துதான் அது விடுவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, இது மாரிகாலம் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே இங்கே இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். இனி வெளிப்படையாக எந்த ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்கப் போவதில்லை. அறுவடைக்கு மிகவும் பிந்தி போய்விட்டது. இப்பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க சிலுவைக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்நாட்களிலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் எத்தனையோ காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கலாம். மாறி காலம் சமீபமாய் வருகிறது. அந்த காலங்களிலே நீங்கள் சாட்சி பகர முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தருக்காக எதையாவது செய்ய விரும்புவீர்கள் என்றால் அதை இப்பொழுதே செய்துவிடுங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், அப்பொழுது மிகவும் பிந்தி போன காலமாய் அது இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை நீங்கள் நிராகரித்துக் கொண்டே போகலாம், தட்டி கழித்துக் கொண்டே போகலாம், தள்ளி வைத்துக் கொண்டே போகலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீர்கள். எரேமியா 8:20 தீர்க்கதரிசி அதைத்தான் சொல்கிறார். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இப்பொழுது யோவான் 10:23-24 பாருங்கள். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். புறஜாதியான மக்களுக்கென்று ஒரு மண்டபம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இனி தேவாலயத்திற்குள்ளே செல்லப்போவதில்லை. அது மாறி காலமாயிருந்தது. அவர் சாலமோன் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அவரே மேசியா என்று நம்பினவர்கள், மேசியா என்று புரிந்து கொண்டவர்கள் அவரை விசுவாசித்தார்கள். ஞாபகம் இருக்கிறதா, யோவான் 1:41 நாம் பார்ப்பது போல அந்திரேயா பேதுருவினிடத்திலே போய் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். யோவான் 1:49 நாத்தான் வேலும், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கை செய்தான். யோவான் 4:42 நாம் பார்ப்பது போல இயேசு சந்தித்த சமாரிய பெண்ணின் ஊர் மக்களும், அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். பார்வையற்றவனாயிருந்து சுகம் பெற்றவன் அவரை விசுவாசித்து தொழுது கொண்டான். இந்த யூத சமய தலைவர்கள் தந்திரமான கேள்விகளோடு வந்து அவரை குற்றம் சாட்ட முற்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சரியாக சொல்லவில்லை என்பது போல குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிக்க மனமற்றவர்களாயிருந்தார்கள். இப்பொழுது அந்த சமய தலைவர்களுக்கும் அவர் மிக தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், யோவான் 10:25-26 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். தான் மேசியா என்பதற்கான அடையாளங்களை இயேசு நினைவுபடுத்துகிறார். அவருடைய கிரியைகளே சாட்சியாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனத்தின்படி அவர் தாவீதின் வழியிலே வந்தவர். யோவான் ஸ்நானகனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் கற்றுக் கொடுத்தது போல வேறு யாரும் போதிக்கவில்லை. அவரிடத்திலே பாவம் உண்டென்றும் யாரும் கூற முடியவில்லை. யோவான் ஸ்நானகனும் சீஷர்களை அனுப்பி, வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டதற்கு இயேசு தான் செய்து கொண்டிருந்த காரியங்களை நினைப்பூட்டி பதில் சொல்கிறார். அவருடைய போதனை அவர் மேசியா என்பதை வெளிப்படுத்தியது. அவருடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தியது. அவர் செய்த அற்புதங்கள் அதை வெளிப்படுத்தியது. எனவே அவருடைய கிரியைகளிலோ அடையாளங்களிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை அவருடைய அவிசுவாசமுள்ள இருதயம்தான். அவர்கள் விசுவாசியாததற்கு காரணம் அவர்கள் அவருடைய ஆடுகள் அல்ல என்பதே. இது இந்த சத்தியத்தின் எதிர்மறையான காரியங்கள். இப்பொழுது நேர்மறையான காரியங்களை சொல்கிறார். பாருங்கள், யோவான் 10:27-30 வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின் செல்லும். அவருடைய ஆடுகள் என்றால் அது கீழ்ப்படியும். அதுவே அடையாளம். ஒருவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறாரா என்று மட்டும் பாருங்கள். கேட்கும் காதையும் காணும் கண்ணையும் தேவனே படைத்தார் என்பதை நீதிமொழிகள் 20:12 தெளிவாய் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பலர் நம்மை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நாம் யார் என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு நாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுது நான் தவறு செய்கிறேன், எப்பொழுது நான் அறிக்கை செய்கிறேன், எப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து அவரிடத்தில் பேசுவதை தாமதப்படுத்துகிறேன், எல்லாம் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இயேசு சொல்கிறார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அழைத்துக் கொண்டு மேய்ச்சலுக்காக புறப்பட்டு போகிறான். அவனுடைய சத்தத்தை கேட்டு மந்தையில் இருந்த 500 ஆடுகளிலே 100 ஆடுகள் மட்டும் வெளியே வருகிறது. அது அவனோடு போய் அவன் திரும்ப வரும்பொழுது அவனோடு கூட திரும்பி வருகிறது. அப்படி என்றால் இந்த 100 ஆடுகளும் அவனுடைய ஆடுகள், 400 ஆடுகள் அவனுடைய ஆடுகள் அல்ல. அடுத்ததாக இயேசு சொல்கிற காரியம் என்ன? நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்கிறார். நான் கொடுக்கிறேன் என்று சொன்னபொழுது அது அவர்களே சம்பாதித்தது அல்ல என்பது தெளிவாகிறது. நித்திய ஜீவன் என்று சொல்லும்பொழுது அது நித்திய நித்தியமானது. அது ஒரு வாரத்திற்கு மட்டுமோ ஒரு வருஷத்திற்கு மட்டுமோ உள்ளதல்ல. அவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்போது மட்டும் அது இருக்கும் என்றால் அது நித்திய ஜீவன் அல்ல. அவர்களுடைய வாழ்க்கை நிலைத்திராத வாழ்க்கையாய் இருக்கும் என்றால் அவர்கள் அவருடையவர்கள் அல்ல. ஆடு ஒருவேளை ஆபத்தான நிலைமையிலே இருக்கலாம், ஆனால் மேய்ப்பன் அதை பாதுகாக்கிறார். ஒருவேளை சிதறி போகலாம், ஆனால் மீண்டுமாக அவைகளை அவர் ஒன்று சேர்த்து விடுவார். அவைகள் அழிய போவதில்லை. அவைகள் பின்வாங்கி போகலாமா? ஆம், ஆடானது பண்டிக்கூட்டத்திற்கு போகலாம், ஆனால் அங்கே தங்கிவிடக்கூடாது. ஆடு எப்பொழுதும் ஆடாகவே தான் இருக்கிறது. அவருடைய கரத்திலிருந்து நம்மை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. இந்த வேதப்பகுதி என்ன சொல்கிறது என்றால், சிருஷ்டிக்கப்பட்ட எதுவும் அவைகளை அவருடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறது. அவர் மேய்ப்பன், அவர் தேவனாயிருக்கிறார். நீங்கள் அவருடைய கரத்திலிருந்து குதித்து விடலாம் என்றால் பிதா உங்களுக்கு கீழே தனது கரத்தை ஏந்தி கொண்டு விடுவார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஓட முடியாது. ஆட்டு மந்தையிலிருந்து 2 குட்டி ஆடுகள் மலையிலே மேயும் பொழுது அரை மைல் தூரம் தனியாக போய்விட்டதென்றால் அவ்வளவுதான், அது தொலைந்து விட்டது. தானாக அது திரும்ப மந்தையினிடத்திற்கு வர முடியாது. அங்கே வரும் ஓநாய் ஒரு குட்டியை சாப்பிட்டுவிடும். அடுத்த குட்டி, என்னுடைய சகோதரனை அது கொண்டுவிட்டது, இப்பொழுது நான் திரும்பி போய் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அதற்கு எங்கே செல்வது என்பது தெரியாது. அது செய்வதெல்லாம் பா பா என்று கத்தத்தான் செய்யும். மீண்டுமாக மற்றொரு ஓநாய் வந்து சாப்பிடுவதற்காக அது காத்திருக்க வேண்டியதுதான். ஆடு மூளை இல்லாதது. அது மட்டுமல்ல, தன்னைத்தானே காத்துக்கொள்ளும் திறமையும் அதற்கு கிடையாது. ஒரு ஆடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த ஆட்டின் திறமையல்ல, அந்த ஆட்டிற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறான் என்பதுதான் சத்தியம். அவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். நான் அழிந்து போவதில்லை என்று கூறுவேன் என்றால் நான் பெருமையாய் பேசுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். இல்லை பிரியமானோர்களே, நான் என்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை, என்னுடைய நல்ல மேய்ப்பனை குறித்தே நான் பெருமை பாராட்டுகிறேன். அவர் அத்தனை அற்புதமான ஒரு மேய்ப்பன். அவர் எந்த ஒரு ஆட்டையும் இழந்து போகிறதில்லை. அடுத்ததாக இயேசு பிதாவும் தானும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிறார். அதாவது தான் தேவன் என்று சொல்கிறார். யோவான் 10:31-33 பாருங்கள். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியையின் நிமித்தம் என்மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்கிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். இங்கே ஒன்று தெளிவாக தெரிகிறது. அவர் பேசுவதை கேட்கிற எவருமே அவர் தேவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு தெளிவாக அதை சொன்னார். எந்த வகையிலேயும் அவர் செய்த அற்புதங்களை அவர்களால் புறக்கணிக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை குணமாக்கினார். ஆனால் அவர்களோ அவர் தேவ தூஷணம் சொல்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் தேவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். வசனங்கள் 34-38 வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். இங்கே அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? தன்னை தேவன் என்று சொல்கிறார் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர் அவர்களுக்கு சங்கீதம் 82:6 சுட்டிக்காட்டுகிறார். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் என்று வாசிக்கிறோம். மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து விசேஷித்தவர், பிதாவே அவரை பரிசுத்தப்படுத்தியவர், அதாவது பிரித்து வைக்கப்பட்டவர். உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களையும் விட அவர் வேறுபட்டவர். குறிப்பிட்ட பணிக்காக உலகத்திற்குள்ளே அனுப்பப்பட்டவர். அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிறார்கள். வசனங்கள் 39-42 வரை பாருங்கள். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் அவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதமும் செய்யவில்லை, ஆனால் மேசியாவை குறித்து அவன் கொடுத்த சாட்சி உண்மையானதாயிருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவருடைய ஆடாய் இருப்பீர்கள் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், இல்லை என்றால் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் சத்தத்தின் பின்னணியத்திலே அந்த மெல்லிய சத்தத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் கேட்க முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்பொழுது அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியவில்லை என்றால், ஆண்டவரே, உம்மை எனக்கு இன்னமும் வெளிப்படுத்தும், உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்களல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆடுகள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அறிந்து கொள்வதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இருதயத்தின் ஆழத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை அவர்கள் கேட்டு கீழ்ப்படிந்து உமக்குள்ளே திருப்தியோடு மனமகிழ்ச்சியோடு வாழ நீரே அருள் செய்யும். உம்மை யார் என்று சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாய் இந்த நேரத்திலே நீர் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். அவர்களும் உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உம்மை நீர் மேலும் மேலும் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களை நீர் தொட்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த மாதத்தின் ஆரம்ப நாள் முதல் முடிவு நாள் வரையந்தம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குடும்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு தெளிவான சிந்தனை தாரும். சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீரே வழிகாட்டியும் தோழனுமாயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். ஏசாயா 49:6 வசனத்தின் பின்பாகம். ஏசாயா 49:6 வசனத்தின் பின்பாகம்.